அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம். நாம் தொடர்ந்து சபையினுடைய நான்கு தூண்களை பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் அது 42 வசனத்தில், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த சத்தியத்தில் அவர்கள் ஆதி திருச்சபை மக்கள் இந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்தார்கள். அடுத்தது நாம் பார்க்கிறோம், அந்யோன்யத்திலும் அதாவது ஃபெலோஷிப், ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்திலும் அப்பம் பிழ்கதிலும் கூட, அதாவது ராபோஜனத்தில் கடந்த வாரம் நான் அதை குறித்து நான் பேசினேன், ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were steadfast in prayer. பொதுவாக இன்றைக்கு ஜபத்தை குறித்து பல தப்பு அபிப்பிராயங்கள் மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்றன. வழக்கமாக நான் போய் ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கிறது, சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்வாங்க, சிலர் ஜபம் பண்றேன்னுட்டு நீண்ட நேரம் ஜபிப்பாங்க. ஆனா ஜபத்தின் தேவனை அவர்கள் அறிந்து அவரிடத்துல தொடர்பு கொண்ட ஒரு காரியமானது இருக்கார். நம்ம என்ன பண்றோம், இந்த பவர் எலக்ட்ரிசிட்டி ஆண்டவரிடத்துல போய் நாம் இணைக்கப்படுவதுதான் ஜபம். அவரிடத்துல அந்த கிருபையை தயவை அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு இணைக்கப்படுகிறோம். We are contacted with a living God. நம்ம இயற்கையாகவே ஒரு பாவ சுபாவம் உள்ள மனுஷனுங்க. எப்பதான் எப்படிதான் இருந்தாலும் நம்ம எப்பவுமே இந்த இருதயம் ரொம்ப பொல்லாத இருதயங்க. இது கடைசி வரைக்கும் நம்ம அப்படித்தான் இருக்கும்னு வேதம் சொல்லுதுங்க. விழுந்து போன மனுஷன் அவன் எப்பவுமே அப்படித்தாங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாலும் சரி, அவன் எவ்வளவு காலம் ஆண்டவர் அறிந்திருந்தாலும் சரி, அந்த முத முத ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உலகி ஓடினார்களோ, அப்படித்தான் நம்ம என்னதான் பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் விலகி ஓடக்கூடிய ஒரு பாவ தன்மை கொண்டவர்களான மனிதர்கள். We are prone to run away from God. இதுதான் இயற்கையான மனுஷங்க. ஏன், நமக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும், ஆனா கூட நம்ம ஏன் மறுபடியும் அதே தவற செய்யறோம். நமக்கு தெரியும் நம்ம செய்யற காரியம் சரியில்லை, ஆனா அதே செய்யறோம். நம்ம செய்யற காரியத்தினால அநேக சமயங்களில் கசப்பான விளைவை அறுக்கிறோம், ஆனா அதே செய்யறோம். நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களில இந்த பாவம் என்கிற காரியத்தினால நம்ம முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் பிரச்சனைங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் நம்ம விலகி போகிறோம், ஒளிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு வர மறுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உலகத்தை நேசிக்கிறோம், பாவத்தை நேசிக்கிறோம், உலகத்தின் காரியங்களை விரும்புகிறோம். ஏன், இது விழுந்து போன ஒரு மனிதனுடைய தன்மைங்க. இதுதாங்க நம்முடைய சுபாவம். ஆகவே தேவனாக இந்த இருதயத்தை மாற்றவில்லை என்றால் அந்த இருதயம் மாற்றப்பட முடியாது. ஆகவே நான் சொல்றேன், ரட்சிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான்னா இந்த வசனம் அந்த இருதயத்தை மாத்துது பாருங்க. இந்த வசனம் அந்த கல்லான இருதயத்தை ஒரு சதையான இருதயமா மாத்துது பாருங்க. ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை மனிதனை மாற்றி அமைக்கிறது. அதுக்கு முன்னால பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னால தன்னுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாத நிலையிருந்தவன் பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது எப்படி வந்தது? இது ஆவியானவர் செய்யும்படியான மாற்றம். இதுதான் ரட்சிப்பு. ஆகவே இயற்கை மனிதன் எப்பொழுதுமே தேவனை விட்டு விலகி போகிறவனாகவே காணப்படுகிறான். ஆனா ரட்சிப்பின் நாளில அவர் என்ன சொல்றார், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவர் என்ன சொல்றாரு, அவரே அழைக்கிறார். நம்ம எப்பவுமே விலகி ஓடுறதுனால நம்மை அழைக்கிறவர் தேவன்தான். எந்த ஒரு மனுஷனுமே ஆண்டவரை தேடி அவன் வர்றதே கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் வரவே மாட்டான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்ன தெரிந்து கொள்ளலப்பா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல உங்களுடைய உண்மையான இருதய நிலை இல்ல. என்ன அது பாவத்துல செத்து போச்சு. ஆனா நான் தேடி வந்தேன். ஆகவே இந்த உலகத்துல இயேசுதான் மனுஷனை தேடி வந்தார். மனுஷன் ஆண்டவரே நீர் இறங்கி வாரும், என்னை ரட்சியன்னு கூப்பிடவே இல்லை. அந்த ஆதாம் ஏவாளை போல நம்ம எப்பவுமே விலகி போகிறவர்களாகவே காணப்படுகிறோம். We run away from God. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் நம்ம வந்து நம்முடைய அந்த பழைய சுபாவத்துக்கே திரும்புறோம். பாவத்தையே நேசிக்கிறோம். பாவத்தின் விளைவு என்னங்கிற தெரியுது, ஆனா அதைத்தான் செய்யறோம். பாவத்தினுடைய சுபாவத்தினால நமக்குள் ஏற்படுகிற சமாதான மின்மையை தெரிகிறது, ஆனா அதைதான் செய்யறோம். குடும்பங்களில் அதே காலகாலமாக நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு சரியாக ஒப்புரவாகவில்லை? ஜபம் என்பது என்னன்னு சொன்னா, அவரை நீ அறிந்திருக்கிறாய், அவர் நல்லவர் என்பது உனக்கு தெரியும். ஆகவே ஏதோ ஆண்டவரை என்ன ரட்சியும், எனக்கு எதோ செய்யும், எனக்கு அதை செய்யும், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படி இப்படி இல்லைங்க. ஜபங்கிறது ஒரு மனிதனோடு நீ பேசுகிறல்ல, ஒரு நல்ல நபரோடு பேசுறல்ல, அதுதான் நீ அந்த ஜபத்தின் தேவனோடு நீ இணைகிறது தான் ஜபம். நான் ஜபிக்கும் பொழுது நான் ஆண்ட இடத்துல போய் எல்லாத்தையுமே சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய காரியம் எப்படி இருக்கு, என்னுடைய நிலை எப்படி இருக்கு, இதுல சாத்தியக்கூறு இல்ல, ஆகவே நான் இதை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய சேர்ல நிறைய பேர் ஏன் ஜபம் கஷ்டம்னா, நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சடங்கு அதை செய்யணும், ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபிக்க வர முடியறதில்ல, ஒரு பத்து நிமிஷம் கூட உன்னால ஜபம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, நீ யாரிடத்துல ஜபிக்கிறங்கிற அந்த விதமான ஒரு உணர்வும் உனக்குள்ள இருப்பதில்லை. ஜபிக்கிறதுனால அவர் கேட்கிறேன்னு சொல்றாரு, அவரை குறித்து நீ இன்னும் தெளிவாக அறியவே இல்லைங்க. இந்த வேதத்தை கூட வாசிக்கும் பொழுது வேதத்தை சில சொல்லுவாங்க, ஒரு கால் மணி நேரம் பைபிளை வாசிச்சிட்டங்க, அரை மணி நேரம் பைபிளை வாசிச்சிட்டங்க, ஆனா இந்த வேதத்தின் தேவனை நீ சந்திக்காம ஒரு மணி நேரம் வாசிச்சும் கூட பிரயோஜனம் இல்லை. நான் அந்த வேதத்தை பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நான் சந்திக்கிறேன், அவர் எவ்விதம் செயல்பட்டார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணம் என்ன, ஒரு பாவிய விதமாக செயல்படுறார், அங்க நான் ஆண்டவரை சந்திக்கிறேன். இப்ப நான் யாத்திராகம புஸ்தகத்தை நேத்து முடிச்சிட்டேன். அப்ப அந்த யாத்திராகமத்துல அவரை பற்றி நான் பார்க்கிறேன். அவர் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்களை, இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு வல்லமை அல்லவர், ஆனா இந்த ஜனங்க இவ்வளவு வல்லமையை கண்டுமே விலகித்தானே போறாங்க. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கத்தானே செய்யறாங்க. சிவந்த சமுத்திரத்தையே ஆண்டவர் பிளந்து காமிச்சிட்டு அந்த ஆண்டை கொண்டு போயிட்டாரு. அவர்கள் எதிராளியாகிய எகிப்தின் ராஜாவையும் அந்த ஜனங்களையும் அவங்க கண்களுக்கு முன்னாலே முழுகடிக்க வச்சாரு. ஆனா அந்த ஆண்டை போன உடனே தண்ணி இல்ல, தண்ணி கசப்பாயிருச்சு, உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே மோசேயை கல்லெறி ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே சொன்னாங்க நாங்க எகிப்திலே செத்து போயிருப்போமே, எகிப்திலே நாங்க நல்லா இருந்தோமே. அதே சமயங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பழைய பாவமே சந்தோஷமா கூட தெரியுங்க, சந்தோஷமா தெரியும். ஏன்னா அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை. அந்த இருதயத்தில் உண்மையான ஒரு ஆவியானவர் செய்கிற மகத்துவமான காரியம் நடைபெறவில்லை. காலையில நீ ஆகவே வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் தேவனை நீ சந்திக்கிறையா, இந்த வேதத்தின் தேவனை பற்றி அறிந்து கொள்றியா, இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த ஜனங்கள் உறுதியாய் ஜெபத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த தேவனை நோக்கி அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி
அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய காலத்துக்கும் அவருடைய பிரச்சனைக்கும் அவர் தீர்வளிப்பார் என்பதை அவர்கள் முழுமையாக நம்பி வாழ்ந்தார்கள்.
இது நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க ஜபம் என்பது. நான் என்னுடைய வாழ்க்கையில இன்னுமாக நான் கற்று வருகிறேன், எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று ஆண்டவருக்குள்ள வந்து, ஆனா ஒவ்வொரு நாளும் நான் புதிய காரியங்களை கற்று வருகிறேன். சொல்லப்போனா இந்த செமினரி இந்த டீச் பண்ணும்போது எனக்கே நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா வேதத்தின் தேவனை நான் ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும்படியாக பார்க்கிறேனா, எனக்கு இந்த ஒரு கேள்வி அந்த எழும்புகிறது.
நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த ஜெபத்தின் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு என்னில் எவ்விதமாய் காணப்படுகிறது. அம்மையாலே ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் எல்லாத்தையும் கற்றுட்டேன் இல்ல.
ஆகவே இந்த தேவன் யாருங்கிறத நான் உனக்கு சொல்றேன். நீ ஜெபத்துல போகிற
எல்லா வசனத்தையும் பார்க்க முடியும். அவருடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து நான் சில காரியங்களை உனக்கு சொல்றேன் பாருங்க. நீ அடுத்த முறை ஜெபிக்கும் பொழுது இந்த தேவனிடத்துல போகும் பொழுது இந்த வசனம் சொல்லுது.
யாத்திராக மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பீர்களானால் இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் யார்? நீர் எவ்விதமானவர்? உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது அவர் சொன்னாரு, அங்கே பழைய ஏற்பாட்டில் 72 பக்கத்துல யாத்திராகமும் 14 அதிகாரத்துல அங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்க மோசே கேட்டார், ஆண்டவரே நீர் உம்முடைய நாமம் என்னன்னு ஒருவேளை இந்த ஜனங்க என்ன கிட்ட கேட்பாங்க. நான் மோசே 40 வனாந்தரத்தில் இருந்துட்டான், 40 அரமனையில் இருந்தான். ஆனா 40 வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த 40 ஆண்டவர் அப்படியே உருவாக்கிட்டாரு. அவன் தன்னுடைய சொந்த அரமனை அதிகாரத்தினால இஸ்ரேல் மக்களை விடுதலை ஆக்கிடலான்னு பார்த்தான். தோல்வியா தான் முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நிறைய சமயங்களில் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஜெபித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறதே இல்லை. நிறைய நம்முடைய ஞானம், நான் செஞ்சிருவேன்.
இப்ப மோசே 40 அங்கே வனாந்திரத்துல உருவாக்கப்படுகிறான், 1 2 இல்ல. அப்ப அவன் கேட்கிறான் பாருங்க, அங்கே 13 வசனத்துல 72 அங்க பக்கத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நான் போறேன், நான் இப்ப ஒரு பரதேசி மாதிரி, இப்ப முன்ன இளவரசன், ஆனா இப்ப நான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு, ஒரு கோல் என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஜனங்கள் 430 அடிமைகளாக இருந்தவர்கள், எகிப்தினுடைய அந்த பயங்கரமான காரியத்தில் ஈடுபட்டவர்கள். எகிப்து அந்த நாட்டில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், எல்லா நாகரிகம் அங்க இருந்தது. உலகத்திலேயே அப்படியே முழுகி போன சந்ததி சந்தியை வாழ்ந்தவர்கள். அவர்ல போய் இப்போ இந்த தேவன் என்பவர் உங்களை அழைக்கிறார்னு சொன்னா என்னை எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் எனக்கு சாத்தியக்கூறாகுமா, முடியுமா? ஆண்டவரே நான் என்ன சொல்றது? ஆனா மோசே என்ன சொன்னாரு? இப்போ அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லல, ஆனா எனக்கு தெரியாது ஆண்டவரே. அதுக்கு முன்னால அவனே போன ஆள் அடிச்சான், வீழ்த்தனா, கொன்னான். ஆனா இப்ப சொன்னா எனக்கு தெரியாது ஆண்டவரே.
ஆண்டவர் ஒரு இருதயத்தை மாற்றும் பொழுது இப்படிதான் நடக்குது. அவன் சொந்த பலத்தினால செஞ்சான், தோல்வியா முடிஞ்சிருச்சு, ஓட ஆரம்பிச்சிட்டான். அருமையா, நம்முடைய வாழ்க்கையில அதுதானே. ஜபம் என்று சொல்லும் பொழுது நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உடைய வாழ்க்கையை குறித்து நீ கொஞ்சமே யோசனை பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, அவன் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொன்னாரு. 14 வசனத்தில் அதற்கு தேவன்,
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்தருடைய சொல்வாயாக போய் சொல்லுப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நித்தியமான ஒரு தேவன், இன்னைக்கு தோன்றி நாளைக்கு மறைஞ்சு போகிறவர் அல்ல. நான் நித்திய நித்தியமாய் காலமாக இருக்கிற ஒரு தேவன். I am an eternal God. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிற தேவனாகவே இருக்கிறேன்.
அத போய் நீ சொல்லு, அத நீ சொல்லுவாயானால் அது உனக்கு அப்போ 18வது வசனத்துல அவர் சொன்னாரு. அதுக்கு முன்னால பாருங்க,
அங்கே சொன்னவரு 15வது வசனத்துல, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரனை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைதோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். போய் சொல்லுப்பா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்.
நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள்.
ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக ஊருங்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழைக்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே.
இந்த வேதத்தில் எல்லா இடத்திலையுமே நீங்க பாருங்க, எந்த இடத்திலாவது மனுஷன் ஆண்டவர் அழைக்காம வரவே இல்லைங்க, யாருமே வரவும் மாட்டாங்க.
இந்த இடத்துல ஆபிரகாமை அழைத்து அவனை வழி நடத்தின இல்லையா, அவனுடைய குமாரனான அந்த யாக்கோபை அழைத்து வழிநடத்தின இல்லையா, ஈசாக்கை அழைத்து வழிநடத்தின அல்லவா. அந்த தேவன் போய் சொல்லு,
430 வருஷங்கள் ஆயிடுச்சு இவங்க இந்த தேசத்துக்கு வந்து, ஆனா போய் சொல்லுப்பா அங்கே 16வதுல நீ போய் இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி
அவரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தோனும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு.
அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். என்னப்பா இது, இவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளு, ஒரு பலம் இல்ல, படை இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆளுட்ட இவன் சும்மா வெட்டி வெட்டி ஒரு கோல் மட்டும்தான் போறான், என கேஷா கொண்டு போறான், ஒண்ணுமே இல்லை. ஆனா போய் சொல்லு அவங்க செவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டார். அதனாலே இவர் தான் தேவன். நிஜாம் பண்ணும்போது இல்லாதவைகளை இருக்கிறலாம் மாற்றுகிற கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிற தேவன் அவர். இந்த ஆபிரகாம் இடத்துல யோசனை பண்ணி பாருங்க, 500 வருஷம் ஆபிரகாம், 500க்கு மேற்பட்ட வருஷம். அப்ப ஆபிரகாம் இடத்துல சொன்னார், உங்க சந்ததி எகிப்தில அடிமைகளாக இருப்பார்கள்.
இந்த சந்ததி எகிப்தில அடிமைகளாக இருப்பார்கள், ஆகவே அங்க நான் விடுவிப்பேன்.
உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவருங்க. உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமாக அவர் அறிந்திருக்கிறார். சில சமயம் நினைக்கிறது உண்டு, என் வாழ்க்கை எப்படி முடியும், நான் திடீர்னு ஒரு 2-3 வாரத்துக்கு நான் ஒரு கனவு, அப்படியே படுத்திருந்து அப்படியே செத்துட்டேன், கம்ப்ளீட்டா என்னுடைய பாடியை விட்டு போன மாதிரி அப்ப முடிச்சிட்டேன். அப்பதான் மரணம் என்றா இப்படித்தான் இருக்கும் போலன்னு யோசிச்சேன். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் போயிட்டேன் ஆனா என்னுடைய சவத்தை வச்சு எல்லாருமே அங்க ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக நினைத்து நான் முடிச்சிட்டேன் வாழ்க்கைங்கிறது. அப்ப நான் யோசிக்கிறது, ஆனா ஒண்ணு எனக்கு அதை பத்தி பயம் இல்லைன்னு கேட்டா, என்னை வழி நடத்துகிற தேவன் உண்மையில்லவருங்கிறத நான் கொஞ்சமாக அறிந்திருக்கிறதுனால நான் எங்க போறேங்கிறதையும் அறிஞ்சிருக்கிறேன்.
நீ போய் சொல்லுப்பா, அவங்க செவி கொடுப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். எனக்கு தெரியாது, எந்த யாரு விசுவாசிப்பா எனக்கு தெரியாது. சத்தியத்தை போதின்னு சொன்னார், நான் போதிக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த விசுவாசங்கிறது ஆவியானவர் உனக்கு கொடுத்தாலன்றி அது உனக்கு வராது,
நான் ஒண்ணும் பண்ணவும் முடியாது. இந்த வாரத்துல திடீரென்று என்னுடைய உறவினர் ஒருவர், ஒரு தம்பி இறந்துட்டார், 37 வயசு தாங்க, நல்ல வாலிபன், நல்ல வாலிபன், ரொம்ப என்னுடைய தங்கச்சி மகன், அதாவது என்னுடைய சித்தப்பா பொண்ணு. நம்ம அதுக்கு முந்தின நாள் இங்க சேலம் இந்த மாரியம்மன் கோயில் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, முந்தா நேற்று பாருகெல்லாம் பார்த்துட்டு, நல்ல பிரகாத்த பையன், நல்ல பையன். அங்க குடும்பத்தை ஒரே ஒரு மனைவி, ஒரு பொண்ணு, வீட்டில் போய் படுத்தார். காலையில் விடிய காலம் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போனவர் கொலாப்ஸ் ஆகி டைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 37 வயசு, ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்த பையன். அந்த நைட்டு கூட அவன் அங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு இது பண்ணான். அந்த ஒரே ஒரு பையங்க அவங்களுக்கு, அதனால் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக, அதாவது கடவுள் கொடுக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் அறியலை, சுவிசேஷத்தை அவங்க ரொம்ப எதிர்த்தவங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய கால வாழ்க்கைங்க. அந்த தம்பி நினைச்சு கூட பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட், அப்படியே அது மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல வர வேண்டிய அவசியம் இல்லை. மேசிவ் ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பேசலைங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இது பண்ணிட்டு அங்க வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்து 12 மணி படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு முடிச்சுட்டார், அவ்வளவுதான். அவங்களே வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால வாழ்க்கை. ஆனா இந்த ஆண்டவரை நீ அறிந்திருப்பாயானால் நீ ஜபத்தில் அவரிடத்துல போய் உன்னுடைய எல்லாத்தையும் அவரிடத்துல நீ சொல்லலாம். உன்னை அதை எப்படி கையாளுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் என்னைக்குமே மாற மாட்டாரு. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் இயேசு ஒன்னே ஒன்னு சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு அங்கு சொன்ன ஒரு காரியம், எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், நித்திய நித்தியமா அவர் இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். இந்த வேதத்தின் தேவனாகத்தான் இருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உண்மை, அது மாறி போகல, அது நித்தியமானது. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் விதமா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 311வது பக்கம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நித்திய நித்தியமான தேவன். இந்த வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய குணம், ஓஹோ இப்படி இருக்கு, இஸ்ரேல் மக்களை எப்படி வழி நடத்தினார், உங்களை எப்படி போஷித்தார். ஏன் உன்னுடைய வாழ்க்கையை கூட நீ சில சமயத்தில் நீ விசுவாசித்திருப்பாயானா, அவர் செய்திருக்கிற எத்தனையோ காரியங்களை உன்னால சொல்ல முடியலையா. உன்னுடைய வாழ்க்கையில அவரை நீ கிட்டி சேரும் பொழுது எதை ஜபம் பண்ணணும், 1/2 மணி நேரம் ஜபம் பண்ண, 1/2 மணி நேரம் ஜபம் பண்ண இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில அவரோடு கூட நீ தொடர்பு கொள்ளுகிறாய். அந்த ஜபத்தின் தேவனை நீ கிட்டி சேர, நான் ஜபத்துக்கு போகும் பொழுது நான் அவரிடத்துல சொல்றேன், ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, சில முக்கியமான காரியங்கள், இந்த மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்படி எல்லாவற்றையும் நான் ஆண்டவரிடத்துல சொல்றேன். அற்புதமாக என்னுடைய வாழ்க்கையில என்னை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவர் நல்ல தேவன், நீ ஏன் அவரை விட்டு அவரை நம்பாம நீ போயிட்டு இருக்கிற, அவரையே நீ சார்ந்து கொள்ளாமே என்னுடைய வாழ்க்கை நடத்த பார்க்கிற, அதுதான் உன்னுடைய பிரச்சனையா இருக்கிறது. நீ அவரை விட்டு நீ விலகித்தான் போறைய ஒழிய, அவரை விட்டு நீ சாத்தான் சொல்றான், ஆ பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு. ஒண்ணுங்க, நமக்கு ஞானமே இல்லை. ஆகவே அவரிடத்துல அவர் சர்வ ஞானம் போய் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்லை. அடுத்த வாரம் தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா அவரிடத்துல நீ போய் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ அங்கு ஒப்பு கொடுத்துற, அவர் அழகா ஹேண்டில் பண்றாரு. பாருங்க, எக்ஸோடஸ் 34 யாத்திராகமம் 34:6-7 வசனங்கள் யாத்திராகமம் 34வதுல இங்க ஆண்டவர் அங்க தன்னை வெளிப்படுத்துறாருங்க. பல விதங்களில அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் எவ்விதமானவர், இங்கு அவ்விதமாக அங்கு செயல்படும்படியான காரியத்தை குறித்து அங்கு சொல்றாரு. மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே நீ ஒரு 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு வான்னு சொல்லிட்டு அவரிடத்தில் அவர் பேசுறாரு. அங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 115வது பக்கத்துல இந்த தேவன் இவ்விதமானவர், அவர் இவ்விதமாய் செயல்படுகிறவர். இன்றை குறித்து நாம் வாசிக்கிறோம், 6வது வசனத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது. மோசே அங்கே பாருங்க, அங்கே கர்த்தரிடத்துல போறான்,
அவர் எழுதும்படியாக அங்கு சொல்றார். இரண்டாவது வசனத்தில், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்.
நீ வாப்பா, நான் உன்னை வெளிப்படுத்துறேன். எப்பவுமே இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நீ ஆண்டவர் யாருன்னு பாரு, அவர் எப்படி செஞ்சாரு, என்ன பண்றாரு. ஆனா அதே சமயத்துல இந்த வேதம் மனுஷன் யாருங்கிறத காட்டுற, பார்க்கும் பொழுது உன்ன நீ பாரு.
ரெண்டு காரியம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது,
இந்த ஆண்டவர் என்ன, ஆண்டவரை பத்தி பாரு, உன்னையும் நீ பாரு. நீ ஒருவேளை இந்த வேதத்துல என்ன ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார்.
அவர் சொல்றாரு, அங்கே தன்னை அவர் காண்பிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்றாரு, ஐந்தாவது வசனத்துல அங்கே நாலுல வாசிக்கிறார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான்.
ஒரு பெரிய ஒரு தெய்வ மனுஷனாய் மாறிட்டார். ஆண்டவரை சந்திக்கும்படியா போற கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மேகத்தில் அவன் நேரா அவரை முகமுகமாய் பார்த்து ஒருவனும் இருக்க முடியாது. வானத்தையும் பூமி படைத்த மேகத்தின் நடுவில் அவனுக்கு பக்கமா நிற்கிறார். பக்கமா நின்று கொண்டு அங்கே அவருடைய நாமத்தை கூறினார். ஆறாவது வசனத்தில், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதையும் சத்தியம் உள்ள தேவன். இவரை நீங்க நம்பலாங்க. கிருபையுள்ள தேவன், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஏன் உன்னுடைய பாவ சுபாவத்தினால நீ அடிபட வேண்டிய அவசியமே இல்லை, அடிபட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா நான் ஆண்டவரை எப்பவுமே நான் நினைக்கிறது, ஆண்டவரை என்னை இப்படி எல்லாம் விடுதலை ஆக்கினேன், என் பாவத்தில் நான் அழிந்து போயிருப்பனே, என்னை வீட்டிக்கொண்ட தெய்வம் என்னை விடுதலையாக்கியிருக்கிறேன். ஏன் உன்னுடைய பாவ சுபாவத்தினால நீ அடிமைப்பட்டு வாழணும்? இந்த உலகத்துல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள முடியாததான் பிரச்சனை. உன்னை நீ திருத்திக் கொள்ளும்படியாக நீ எவ்வளவு பிரயாசப்படுறிய, அவ்வளவு நீ தோல்வியை தான் பார்க்கிற. நீனுடைய வாழ்க்கையில பல விதங்களில உன்னை சரிபடுத்திக் கொள்ளும்படியாக நீ பிரயாசப்படும் பொழுது இன்னும் நிலை மோசமா போகுது. நீ அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளுவதில்லை. நீ உலகத்தை பார்க்கிற, உலக மனிதர்களை பார்க்கிற, உலகத்தின் வழிகளை பார்க்கிற, உலகத்தின் கவலைகள். ஐயா, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவர்கள் எல்லாம் அருமையா கையாளுகிற கர்த்தர்,
விடுதலையாக்கிற தேவன், மகிமையின் கர்த்தர். அவர் என்ன தன்னுடைய பற்றி சொல்றாரு பாருங்க. இந்த பகுதியை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன்.
கர்த்தர் இரக்கம் உள்ளவர். மனுஷன் அப்படி இல்லை, அவர் இரக்கம் மிகப்பெரியது.
கிருபையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேங்கிறார். இந்த கிருபை என்பது என்னன்னா,
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தின் சுபாவத்திலிருந்து விடுதலையாக. இதுதாங்க.
ஒரு மனுஷன் நிறைய பேருக்கு புகையில போடும் பொழுது வாயில புற்றுநோய் வரும். ஒருத்தர் சொன்னாரு, அந்த இந்த புற்றுநோய், ஒரு புற்றுநோய் வருவதற்கு காரணம் இனிமேல் இந்த புகையில போடுறது மாத்திரமல்ல, போடுறது நிறுத்துறது மாத்திரம், கடையில விற்கிறது நிறுத்துறது மாத்திரமல்ல, இந்த பயிரிடுகிறதையே நிறுத்தி போடணும். The very factory should be stopped. சாராயம் குடிக்கிறேன்னா சாராயம் குடிக்கிறவனை மட்டும் இல்ல, அந்த சாராயம் உற்பத்தி ஆகிறதையே நிறுத்தி ஆகணும்.
அதைத்தான் ஆண்டவர் செய்யறார்.
உன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். அதுதான் நமக்கு சந்தோஷங்க.
பாவம் எப்பொழுதுமே இழுக்குதான். பாவம் எப்பொழுதும் நம்மை நிர்பந்தமாக்குகிறது. பாவம் குற்றமல்ல மனசாட்சியை உருவாக்குகிறது. குற்றமில்ல மனசாட்சியினால உலகத்துல மனுஷன் இப்படி அடியெல்லாம் போயிடுறாங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் எல்லாம் வழிதப்பி போயிடுறாங்க. ஒரு சிறிய பாவத்தினால மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை சீரழிச்சிடுறாங்க. எத்தனை வாலிபர்கள் சீரழிந்து போகிறார்கள். பாவம் எப்பொழுதுமே இழுக்கு. ஆனா இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தாங்க. உன்னுடைய பாவ சுபாவம் ஒண்ணு வந்து அந்த உன்னுடைய வாழ்க்கையில அந்த பாவ சுபாவம் தான் என்ன அழிக்குது, எனக்கு சமாதானத்தை எல்லாம் கெடுத்துருது, கோபமா பேசிடுறேன், அப்புறம் நான் சந்தோஷம் எல்லாம் போயிடுறேன், சண்டை போடுறேன், எனக்குள்ள வெறுப்பு இருக்குது, எனக்குள்ள கசப்பு இருக்கு, எனக்குள்ள இந்த காரியம் எல்லாமே என்ன வந்து சமாதானம் இல்லாத மாற்றிடுது அப்படிங்கிற அந்த உணர்வை கூட ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணுங்க.
அந்த ஆவியானவர் செய்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு கூட கிடைக்கும். இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன, மனுஷன் விடுபட முடியல. பிராந்திகள்ல போய் பார்த்தீங்கன்னா கூட்டா கூட்டமா
இத்தனை குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு போச்சு. அரசியல்வாதிகள் நிம்மதியா தூங்குவாங்களா? அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரா? பயங்கர அணு ஆயுத சண்டை மாதிரி உலகமே பயங்கரமான ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்களே தெரியும், என்ன ஆகுமோ தெரியல. நிம்மதியா ஒரு நேரம் தூங்க முடியுங்களா? வாழ்க்கை என்பது ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நித்திரை, இளைப்பாறுதல், சமாதானம் உடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கிறது.
அவை ஜபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட நீ கொண்டிருக்கிற தொடர்பு, அந்த ரட்சிப்பின் மூலமா தான் இது ஒரு என்ன அங்கேயும் ஆரம்பிக்குது. நீ எப்ப ஆண்டவருடைய பாவங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரே என்ன மன்னியும், உன்னுடைய பாவ சுபாவத்தை எல்லாம் நீ உணர்ந்து நீ மன்னி.
பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும், அதாவது பாவத்தன்மையை குறித்தும், பாவ சுபாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். அதுவே ஆவியானுடைய கிருபை தாங்க. சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். உடைய வாழ்க்கையை நீ யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய ஜபம் உண்மையானதாக ஜீவனுள்ளதாக இருக்கணும்னா இந்த ஆண்டவரை, ஜபத்தின் தேவனை போய் சந்திக்கணும்.
அப்ப நீ வந்து ஜபிக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் சரியா ஜபம் பண்றது காரணம், நீங்க ஜபம்னா இது ஒரு பழக்கமா செய்யற மாதிரி நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆகவே அநேக சமயங்களில் ஒரு 10 நிமிஷம் கூட ஜபம் பண்ண முடியறதில்ல, அப்புறம்
சிலருக்கு தூக்கம் வந்துருது. ஜபத்துல தூங்கினாவே உனக்கு இருள் இருக்குன்னு அர்த்தம். இருள் பிசாசு ஜபிக்க விட மாட்டான், பயங்கரமான இருள். ஆமாங்க, ஏன்னு கேட்டா தேவனுள்ள தேவனோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில தேவனை பற்றி கொள்ளுது ஜபம். இந்த ஜபத்து ஆதி திருச்சபையில ஜபத்துல ஒரு உறுதியாய் தெரிந்தார்கள். சபையில விசுவாசிகள் உறுதியாய் தெரிந்திருக்கிற வாழ்க்கை, இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, இது உனக்கு தேவையா இல்ல? உடைய வாழ்க்கை உடைய சொந்த வழியிலேயே வாழ்ந்து, சொந்த எண்ணங்களிலேயே வாழ்ந்து, ஆண்டவருக்கு உன்னை அறகுறையா ஒப்பு கொடுத்து, பக்தி ஒரு பக்கம், பக்தி இல்லாதது ஒரு பக்கம்,
ஒன்னா ஆண்டவருக்குள்ள முழுசா வர்றதில்ல, உலகத்துக்குள்ள இருக்கிறதில்ல, அதுவும் ஆபத்து. அனலுமின்றி குளிரும் என்றீன்னா, குளிரும் என்றீன்னா, அனலுமின்றி குளிரும் என்ன, குளிரா இருக்கிறதுக்கு தான் அது சமாதி சந்தது
குறித்து பேசுகிற காரியம். அது என்னுடைய வாழ்க்கை யோசனை பண்ணார். சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே
நீ ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், ஆனா
உன் மனசு திறந்து ஆண்டவரிடத்துல ஜெபிப்பாயானால் கத்தர் பெரிய கார். சபைக்கு தேவை ஜெபம். இந்த ஆதி திருச்சபையில அந்த ஜெபத்துல உறுதியா இருந்ததுனாலதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார்.
உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் தேவனை பார்,
ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் தேவனை சந்தி ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக நீர் மாற்றி அமைக்கிறது ஆண்டவரே. இந்த காலையில அருமையான சகோதர சுவாரிக்காய் சந்திக்கிறேன். இதுல எத்தனை பேர் உண்மையாலுமே அவருடைய வாழ்க்கையில மோடு கூட கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பின் வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாவம் இன்றைக்கும் ஆண்டவரே அவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அல்லது எத்தனை பேருடைய வாழ்க்கையில சமாதானமின்மை, சந்தோஷமின்மை, விடுதலையின்மை, தன்னுடைய பிரச்சனைகளை கையாள தெரியாத வாழ்க்கை, குழம்பின வாழ்க்கை, அநேக சமயங்களில பயம், அநேக சமயங்களில எதிர்காலத்தை குறித்த கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம், அதனால ஏதாவது சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இன்னும் குடும்பங்களில சமாதானம் இல்லை. ஆண்டவரே இந்த பிரசங்கி எவ்வளவு அழகாச்சும் மாயை மாயை எல்லாம் மாயை. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். அவன் வாழ்க்கையில ஒரு வேஷதாரியை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு வரும் பொழுது அவன் மாறுபடுகிறான், புது சிருஷ்டியாகிறான். அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் மாற்றி விடுகிறான் சொல்றார். சதையான இருதயத்தை வைக்கிறார். பசுத்த ஆவியை வைத்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றார். அவர்கள் எனக்கு செபி கொடுப்பார்கள். மோசே அந்த ஆண்டவரை ஒரு கோலோட போன பொழுது அந்த ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவர்கள் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய சரித்திரத்தை, சரித்திரத்தின் சகாப்தத்தை நிறுத்தில உருவாக்கும்படியாக மீதியான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசே கருவியா உபயோகப்படுத்தப்பட்டதை பார்க்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கை உரிமையான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாற்றும். அன்றுவரை இந்த சபையில தர்மியான மக்களை என்னுடைய கருங்களுக்கு கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே. உடைய இருதயங்களில உண்மை குறித்த அந்த உணர்வையும் தங்களுடைய ஆவிக்குரிய உண்மையான ஒரு சமாதானமற்ற சந்தோஷமற்ற ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்று காணப்படுகிற காரியங்கள் பலவற்றை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயம் எனக்கு தெரியாது. இந்த காலையில வந்திருக்கும் போது அவருடைய இருதயத்தின் நிலை என்ன என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நீ துல்லியமாக இருந்திருக்கிறீர். அவருடைய இருதயங்களில் ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் விடுதலை இல்லை, ஏன் அவருடைய வாழ்க்கையில அங்கலாய்ப்பும் வருத்தமும் வேதனையும் பயமும் குழப்பமும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மையும் காணப்படும் என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனா நீர் அறிந்திருக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன். மோசேயின் இடத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போய் சொல் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த ஜனங்கள் மத்தியில நான் அதையே சொல்லுகிறேன். பேசும் நீர் கிரியை செய்யும். கல்வாரி நாயகனே, சிலுவையில் உம்மையே பலியாயங்களை தேடி வந்து ரட்சித்த கர்த்தர், நீ நேற்றும் இன்றுமென்று மாறாதவர். ஆகவே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.